அன்பில் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழ் ஓசை. பிப்ரவரி மாதம் 23 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ் ஓசையில் முதல் செய்திருக்கே, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் தமிழக சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி அரசு நடத்திய நம்பிக்கை வாக்கெடுப்பு குறித்து குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியிடம் திமுக புகார்.
அவர்களே வாக்குகளை போட்டு அவர்களே தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக, வெற்றி பெற்றிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த வாக்கெடுப்பை உடனடியாக ரத்து செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர்களை சந்தித்து இன்றைக்கு நாங்கள் மனு தந்திருக்கிறோம்.
இலங்கையில் அரச காண அபகரிப்பு தொடர்பாக நடவடிக்கை எடுத்த அரசு அதிகாரி ஒருவர் துப்பாக்கியால் சூடப்பட்டதால் ஏற்பட்டுள்ள தாக்கம்.
யுத்தம் முடிவுற்ற பின்னர் அரச துறையினர், அதாவது அரசு அதிகாரிகள், தங்களுடைய கடமையை நேர்மையாக செய்ய முடியாத ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை உருவாகி வருகிறது.
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மாலதி மற்றும் விஷ்ணுபிரியா.
ஈராக்கின் முக்கியமான நகரான மொசூலின் மேற்கு பகுதியில் இருந்து ஐஎஸ் தீவிரவாதிகளை வெளியேற்றும் முயற்சியில் முக்கிய இலக்கான மொசூல் விமான நிலையத்திற்குள் ஈராக்கி பாதுகாப்பு படையினர் போராடி நுழைந்தனர். அமெரிக்க கூட்டணி படைகள் இரவு முழுவதும் வான்வழி தாக்குதல்களை நடத்தி இந்த தாக்குதலை தொடங்கி வைத்த நிலையில் விமான நிலைய எல்லைக்குள் தரைப்படைகள் நுழைந்துவிட்டன. அங்கு பல கட்டிடங்களை தங்கள் வசம் வைத்திருக்கும் தீவிரவாதிகளுடன் கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
சர்வதேச நாணய நிதியத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குநர், தான் தலைமை வகித்த ஸ்பெயின் நாட்டு வங்கிகள் இரண்டில் இருந்து பணத்தை கையாடல் செய்த குற்றச்சாட்டில் அவருக்கு 4.5 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அவரும் வங்கிகளின் முன்னாள் அதிகாரிகள் 60 பேரும் அறிவிக்கப்படாத பெருநிறுவன கடன் அட்டைகளை தங்கள் ஆடம்பர வாழ்க்கைக்கு பயன்படுத்தியதாக மேட்ரிட் நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது. பங்கியா என்ற வங்கி 2012 நிதி மீட்புதவி பெறும் வரையில் இவர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக மில்லியன் கணக்கான டாலர்கள் அளவிலான பில்களை அனுப்பி வந்தனர். தாம் தவறு எதுவும் செய்யவில்லை என்று கூறும் ரோட்ரியோ அந்த கடன் அட்டைகள் தனது ஊதிய தொகுப்பின் ஒரு பகுதி என்று தெரிவித்துள்ளார்.
இஸ்ரேல் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ள 3 பழமைவாதிகள் மீது தாராளவாத கொள்கையில் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாக நீண்டகாலமாக குற்றம் சாட்டப்பட்டு வந்துள்ளது. இந்த நியமனத்தின் மூலம் 15 உறுப்பினர் நீதிமன்றத்தில் வலதுசாரி இஸ்ரேலியர்களின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும். முதன் முதலாக அரபு இஸ்ரேலிய சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவரும் கிறிஸ்துவர் ஒருவரும் 4வது நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்.
1 மாதத்திற்கும் மேலாக மருத்துவ விடுப்பில் பிரிட்டனில் இருக்கும் நைஜீரிய அதிபர் முகமது புகாரி தாம் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதற்காக ஒன்று கூடிய தனது நலம் விரும்பிகளுடன் தொலைபேசியில் உரையாடினார். நைஜீரியாவின் வட மாகாணமான கனோவின் ஆளுநர் அதிபரின் அழைப்பை ஸ்பீக்கர் போனில் போட்டு அதை அருகில் இருந்த ஒளிபெருக்கி மூலமாக அனைவரையும் கேட்க வைத்தார். சிறிது நேரம் நீடித்த இந்த உரையாடலின் வீடியோ பதிவு சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டிருக்கிறது.
சிரியாவில் இதுவரை ஐஎஸ் குழுவின் வசம் இருந்த வடபகுதி நகரான அல்பாபின் மத்தியில் சுதந்திர சிரியா இராணுவத்தின் கிளர்ச்சியாளர்கள் நுழைந்துவிட்டதாக துருக்கியின் அரசு செய்தி நிறுவனம் தெரிவிக்கிறது. கடந்த 6 மாதங்களாக அங்கு கடுமையான சண்டை தொடர்ந்து வந்தது. ஐஎஸ் குழுவினர் அந்த நகரில் இருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக கிளர்ச்சி தரப்பினர் கூறியிருப்பது, முன்னதாகவே இந்த நகரை கைப்பற்றி விட்டதாக கூறியது அவசரமான அறிவிப்பு என்பதை நிரூபித்துள்ளது.
வடகொரியாவின் சமீபத்திய ஏவுகணை சோதனை குறித்து சீனா விமர்சனம் செய்ததால் ஓர் அரிய நிகழ்வாக தனது முக்கிய கூட்டாளியான சீனாவை வடகொரியா விமர்சித்துள்ளது. வடகொரிய செய்தி முகமை சீனா என்று குறிப்பிடாமல் அண்டை நாடு என்று குறிப்பிட்டு அமெரிக்காவின் பாட்டிற்கு அது இசைகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளது.
செய்தியறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் தமிழக கண்ணோட்டம். தமிழக சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு கடந்த 18ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரியது. அப்போது எதிர்க்கட்சியை வெளியேற்றி முறைகேடான வகையில் அந்த வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதாகவும் சபாநாயகர் அதற்கு துணை போனதாகவும் திமுக புகார் கூறியுள்ளது. இது தொடர்பாக திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் இன்றிரவு டெல்லியில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி சந்தித்து புகார் தெரிவித்தார். அது குறித்த செய்தியை வழங்குகிறார் மணிவண்ணன்.
திமுக செயல் தலைவரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ரகசிய வாக்கெடுப்பு கோரிக்கை மறுக்கப்பட்டதை பற்றியும், பிரதான எதிர்க்கட்சியான திமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டு எதிர்க்கட்சிகளே இல்லாத அவையில் வாக்கெடுப்பு நடத்தி அரசு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை பற்றியும் இந்திய குடியரசுத் தலைவரிடம் தங்கள் தரப்பு எடுத்துரைத்ததாக கூறினார்.
காலியான மைதானத்தில் விளையாடியதில் வெற்றி பெற்றதைப் போல எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வெளியேற்றிவிட்டு அவர்களே வாக்குகளை போட்டு அவர்களே தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக, வெற்றி பெற்றிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். எனவே நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த வாக்கெடுப்பை உடனடியாக ரத்து செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர்களை சந்தித்து இன்றைக்கு நாங்கள் மனு தந்திருக்கிறோம். அவரும் இது குறித்து முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக எங்களிடத்தில் உறுதி தந்திருக்கிறார்
என்றார் ஸ்டாலின். ரகசிய வாக்கெடுப்புக்கு சட்டமன்ற பாராளுமன்ற விதிகளில் இடம் இல்லை என்று கூறப்படுவது குறித்து கேட்டதற்கு பதிலளித்த ஸ்டாலின்,
எந்த விதிமுறைகளின்படியும் நடத்தக்கூடாது விதிமுறை இல்லை, சபாநாயகர் விருப்பப்படி வாக்கெடுப்பு நடத்தலாங்கிற விதிமுறை தான் இருக்கு
என்றார். ஜெயலலிதாவின் மரணத்தில் அவரது அண்ணன் மகன் தீபக் இன்று விசாரணையை வலியுறுத்தியிருப்பது பற்றி கேட்டதற்கு பதிலளித்த ஸ்டாலின்,
இப்பதான் உண்மையெல்லாம் வெளியில் வந்துகிட்டு இருக்கு, இதை வந்து இப்பதான் தீபக் சொல்றாரு. அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் வந்து தன்னுடைய பதவி பறிக்கப்பட்டதற்கு பிறகு ஜெயலலிதாவுடைய சமாதியில வந்து விசாரணை நடத்த வேண்டும் சொன்னாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ அந்த அம்மா வந்து முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தாரோ அன்றிலிருந்து அந்த சிகிச்சை என்ன முறையில் எடுக்கப்படுகிறது இந்த விவரம் வேணும்னு கேட்டோம். அதே மாதிரி அவர் மறைந்ததற்கு பிறகு அதுல மர்மம் இருக்கு, அதை விசாரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அண்மையில கூட இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதாவது அத்துமீறி வாக்கெடுப்பு நடத்தி ஒரு சர்வாதிகாரத்தை நடத்தி முதலமைச்சராக பழனிசாமி பொறுப்பேற்றுக் கொண்டு 5 கையெழுத்துக்களை போட்டிருக்கிறாரு. அதில் 6வது கையெழுத்தா அம்மையார் ஜெயலலிதா அவருடைய மரணத்தை பற்றி விசாரிக்க வேண்டும் என்ற கையெழுத்து போட்டிருந்தா உள்ளபடியே நாங்கள் பாராட்டியிருப்போம், எனவே போடவில்லை, அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம்
என்றார். திமுக உறுப்பினர்கள் வன்முறையில் இறங்கினார்கள், இது சட்டமன்றத்தில் அவர்கள் ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் இல்லாததை காட்டுகிறதா என்று கேட்டதற்கு பதிலளித்த அவர்,
திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு அராஜகத்தை அத்துமீறி நடப்பதை என்றைக்கு விரும்பியது கிடையாது. ஏற்கனவே இதே சட்டமன்றத்தில் அதிமுக ஆட்சி இருந்த நேரத்தில் மைக் உடைக்கப்பட்டுச்சு, தலைகள் உடைக்கப்பட்டுச்சு. அப்ப ஜெயலலிதா ஜெயலலிதா ஜானகி 2 உடைஞ்சத அப்ப சட்டமன்றத்தில் இருந்த கூத்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப கூவாத்தூர் கூத்து உங்களுக்கு தெரியும்
என்றார் ஸ்டாலின். மேலும் அவர் கூறுகையில்,
எந்த அதிமுக உறுப்பினர்களும் தாக்கப்படலை, தாக்கப்பட்டது பூரா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். நானும் தாக்கப்பட்டேன், ஆதாரங்கள் எல்லாம் வீடியோக்கள் இருக்கு. அந்த வீடியோக்களை முறையா எந்த எடிட் பண்ணாம எதையும் கட் பண்ணாம கொடுத்தாங்கன்னா ஆதாரம் கிடைக்கும். நாங்கள் ஏற்கனவே இது சம்பந்தமா நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறோம், எனவே இது குறித்து நான் அதிகம் விளக்கம் சொல்ல விரும்பல, ஏன்னா வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு
என்றார் ஸ்டாலின்.
மணிவண்ணன், மறைந்த தமிழக முதல்வர் அப்போலோ மருத்துவமனையில் 75 நாட்கள் சிகிச்சை பெற்றபோது அவரது புகைப்படங்களை ஏன் வெளியிடவில்லை என்பது குறித்து மருத்துவமனை நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மனுவாக தாக்கல் செய்துள்ளது. அது குறித்த செய்தியை வழங்குகிறார் ஜெயக்குமார்.
ஜெயலலிதாவின் கோரிக்கையை ஏற்றே புகைப்படங்களை வெளியிடவில்லை என நீதிமன்றத்தில் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தரப்பு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையில் இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜோசப் என்பவர் தொடுத்திருந்த வழக்கில் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு நீதி விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என கோரியிருந்தார். இந்த மனு மீதான விசாரணை தலைமை நீதிபதி ரமேஷ் மற்றும் நீதிபதி மகாதேவன் ஆகியோரை கொண்ட அமர்வு முன்பாக இன்று வியாழக்கிழமை நடைபெற்றது. அப்போது அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு தரப்பில் பதில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. 2 பதில் மனுக்களிலுமே பெருவாரியாக ஒரே மாதிரியான விளக்கங்களே அளிக்கப்பட்டிருந்தன. அதன்படி மருத்துவமனையில் இருக்கும் புகைப்படங்களை வெளியிட வேண்டாம் என ஜெயலலிதா கோரியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சட்ட விதிகளின்படிதான் நோயாளியின் விவரங்களை வெளியிடவில்லை எனவும் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தாக்கல் செய்த அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்பின் மத்திய அரசு இந்த வழக்கில் பதிலளிக்க 2 வார கால அவகாசம் அளித்து உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை மார்ச் 13 ஒத்திவைத்தார்கள். இதற்கிடையே தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வசம் இருந்த நிதி, பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சகங்களை மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் கூடுதலாக கவனிப்பார் என ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது. அதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கியுள்ள பரிந்துரையை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் மாற்றங்கள் நிகழ்த்துவது வாடிக்கையானதுதான் என்றாலும் அவர் மறைந்த பிறகு உருவாக்கப்பட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவையில் நிகழ்த்தப்படும் முதல் மாற்றம் இதுவே.
ஜெயக்குமார், ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அவரது சகோதரர் மகன் தீபக் சசிகலாவுக்கு ஆதரவளித்து வந்தார். இன்று திடீரென தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு சசிகலாவுக்கு எதிராக போர்க்குடி தூக்கிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். இது குறித்த செய்தியை தொகுத்து தருகிறார் அறவாழி.
அதிமுகவின் தலைமை பதவியை வகிப்பதற்கு அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு தகுதியில்லை என்று மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகனான தீபக் கருத்து தெரிவித்துள்ளார். அதிமுகவில் அதிகார போட்டி ஏற்பட்ட நிலையில் சசிகலா அணி ஓபிஎஸ் அணி என கட்சியில் பிளவு ஏற்பட்டது. அப்போது சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவித்த தீபக் தற்போது கட்சியின் துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் பொறுப்பேற்றுள்ள நிலையில் தன்னுடைய எதிர்ப்புகளை நேரடியாக தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள டிடிவி தினகரன் குறித்த கேள்விக்கு அதிமுக உடையாமல் இருக்க மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் கட்சியில் இணைய வேண்டும் என்றும் தினகரனின் தலைமையை அடிப்படை தொண்டர்கள் யாரும் ஏற்க மாட்டார்கள், அவருக்கு அந்த தகுதி இல்லை என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார்.
தினகரன் தலைமையை நாங்க யாருமே ஏத்துக்க மாட்டோங்க, ரொம்ப நல்ல மனுஷன் தான். ஆனா வந்து பன்னீர்செல்வம் அண்ணன் வந்துட்டு 3 வாடி சிஎம்மா இருந்துட்டாங்க, இப்ப அத்தை இல்ல. சோ வந்து பன்னீர்செல்வம் அண்ணன் முன்னாடி இருந்து நினைச்சு போட்டோம், அவ்வளவுதான். இது என்ன இருக்குங்க, நம்ம நம்மளை பொறுத்திருக்க அதிமுக இருக்கணும், அவ்வளவுதான். பன்னீர்செல்வம் அண்ணனுக்கு தகுதி இருக்கு, அவருக்கு தகுதி இல்லைங்க.
சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிற்கு நீதிமன்றம் விதித்துள்ள அபராத தொகையை தானே முழுவதுமாக கட்ட தயார் என தெரிவித்த தீபக் ஜெயலலிதா மரணத்தில் விசாரணை கமிஷன் தேவை என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
100 கோடி ரூபாய்ன்ற பணத்தை நான் எங்கேயாவது லோனுக்கு அரேஞ்ச் பண்ணி நம்ம கட்ட போறோங்க, அது எப்படி எங்க அத்தை மேல 100 கோடி ரூபாய் திருப்பி நாங்க சுப்ரீம் கோர்ட்டையும் கிளைம் பண்ணுவோம். அதுக்குதான் விசாரணை கமிஷன் ஒண்ணு அமைங்க நாங்களும் சொல்றோம். யாருமே வைக்க வேணாம் சொல்லவே இல்லையே, நானும் சொல்லல, எங்க அக்காவும் சொல்லல, சசிகலா ஆண்டியும் சொல்லல, யாருமே நாங்க யாருமே சொல்லியே அண்ணன் எடப்பாடி சாமி அண்ணன் சொல்லல, தயவுசெய்து வைங்கன்னு சொல்றோம்.
முன்னர் இன்று காலை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு வந்த துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நடைபெற்ற சம்பவம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், சபாநாயகர் சட்டசபை விதிகளுக்கு உட்பட்டுதான் சபையை நடத்தியதாகவும் மு க ஸ்டாலின் சபையில் கலவரத்தை ஏற்படுத்தி ஆட்சியை கலைக்க நினைத்ததாகவும் குற்றம் சாட்டினார்.
அறவாளி வழங்கிய செய்தியுடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவடைகிறது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அரசு அதிகாரி ஒருவர் நேற்றிரவு அடையாளம் தெரியாத நபர்களால் சுடப்பட்டார். இந்நிலையில் அரசு அதிகாரிகள் மீது தொடரும் வன்முறைகள் குறித்து சமூக ஆர்வலர் வி கமலதாசை தொடர்பு கொண்டு கேட்டார் ஆர் உதயகுமார்.
இந்த குறிப்பிட்ட அதிகாரி காணி சீகரித்து ஆணைக்குழுவினுடைய உச்சமட்ட அதிகாரியாவார். தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட காணியில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை சம்பந்தமாக ஊடகங்களில் கருத்து தெரிவித்தமையினால் தான் அவர் சுடப்பட்டார் என்று கூறப்படுகிறது. ஆனால் அங்கு ஒரு தமிழ் அதிகாரி சுடப்படும் பொழுது அங்கு அதை சுட்டவர்கள் அந்த பிரச்சனையை காரணமான மத்திய இனத்தவர்களாக இருக்கலாம் என்ற ஒரு இனமுறுகள் நிலை ஒன்று வன்முறை சூழலை உருவாக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது. ஆகவே இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை மீண்டும் இங்கே கொண்டு வந்தவர்கள் யார், ஏனுப்படி கொண்டு வருகிறார்கள் என்பதை முறையாக விசாரித்து சரியான முறையில் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசினுடைய பொறுப்பு ஆகும். எத்தனையோ வல்லமை உள்ள பயங்கரவாத குழுக்களை அடக்கியவர்கள் என்று பெயரெடுத்த ஒரு அரசாங்கத்தினுடைய காவல்துறை ஏன் இந்த கட்டத்தில் போருக்கு பின்னரான காலத்தில் இது பற்றி ஒரு காத்திரமான நடவடிக்கை எடுக்கவில்லை, முடிவை காணவில்லை என்று நாங்கள் கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. அப்படியானால் அரசுதான் இதனை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறதா? இது அரசனுடைய நிகழ்ச்சி திட்டம், அதாவது ஹிடன் அஜெண்டா, மறை நிகழ்ச்சி திட்டத்தில் ஒரு பகுதியான கேட்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது.
இந்த சம்பவம் அரச அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத தன்மையை காட்டுவதாக கருத முடியுமா?
நிச்சயமாக எங்களுடைய அரச அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை மட்டுமில்லை, யுத்தம் முடிவுற்ற பின்னர் அரச துறையினர் அதாவது அரச அதிகாரிகள் தங்களுடைய கடமையை நேர்மையாக செய்ய முடியாத ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை உருவாகி வருகிறது. அவர்கள் மிரட்டப்பட்டு விரட்டப்பட்டு சுதந்திரமாகவும் சுயேட்சையாகவும் அரசனுடைய கொள்கை விதிமுறைகளின் படியும் தங்களுடைய கடமைகளை மேற்கொள்ள முடியாத வகையில் இன்றைய அரசியல் சூழ்நிலை நிலவி வருகின்றது. போருக்கு பின்னரான காலத்தில் அரச குறிப்பாக மதுசூதன் மண்டூரை சேர்ந்த சமூக சேவை அதிகாரி சுட்டுக் கொல்லப்பட்டார், அதன் பின் ஒரு கிராம சேவையாளர் கொல்லப்பட்டார். இதை பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டிய எங்களுடைய காவல்துறையினர் ஏன் தங்களுடைய அந்த விசாரணைகளை முற்று முழுதாக நிறைவு செய்யவில்லை என்றும் இந்த 1.5-2 வருட காலகட்டத்துக்குள் நடைபெற்ற சம்பவங்களை பற்றி நாங்கள் கேள்வி கேட்க வேண்டிய நிலை இருக்கிறது
என்றார் சமூக ஆர்வலர் பி கமலதாஸ்.
ஆர் உதயகுமார் வழங்கிய செய்தியுடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.